السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم، رب زدني علما. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் உங்கள் வருகையை ஏற்றுக்கொள்வானாக. நம் அனைவருக்கும் பயனுள்ள, இறையச்சத்தை அதிகப்படுத்துகின்ற, நேர்வழியை அதிகப்படுத்துகின்ற நல்ல இல்மை தந்தருள்வானாக. அல்லாஹுடைய வேதத்தை நம்பிக்கை கொண்டு அதன்படி செயல்பட்ட நல்ல முமின்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் பக்ராவுடைய விரிவுரையை முடிந்த அளவு நாம் பார்த்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 87வது வசனத்திலிருந்து அல்லாஹ் நாடியவரை பார்ப்போம். وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَقَفَّيْنَا مِنْ بَعْدِهِ بِالرُّسُلِ وَآتَيْنَا عِيسَى ابْنَ مَرْيَمَ الْبَيِّنَاتِ وَأَيَّدْنَاهُ بِرُوحِ الْقُدُسِ أَفَكُلَّمَا جَاءَكُمْ رَسُولٌ بِمَا لَا تَهْوَى أَنفُسُكُمْ اسْتَكْبَرْتُمْ فَفَرِيقًا كَذَّبْتُمْ وَفَرِيقًا تَقْتُلُونَ. الله تبارك وتعالى இஸ்ரவேலர்கள், பனு இஸ்ரவேல், அவர்களிடம் இருக்கின்ற பல தவறுகளை, கொள்கை சார்ந்த செயல்கள் சார்ந்த வழியேடுகளை கூறி அவற்றிலிருந்து நம்மை எச்சரிக்கை செய்து கொண்டே வருகிறான். குர்ஆன் என்பது கடந்த காலங்களில் நடந்த வரலாறுகளை எடுத்து கூறக்கூடிய புத்தகம் மட்டும் அல்ல. அந்த வரலாறுகளில் எது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ, எதன் மூலமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்குமோ, நம்முடைய தக்வா அதிகரிக்குமோ, எதிலே நமக்கு அல்லாஹுடைய சட்டங்களின் ஞானம் இருக்கிறதோ, அதை மட்டும்தான் அல்லாஹ் வரலாறுகளில் இருந்து நமக்கு குறிப்பிடுவார். ஆகவேதான் நீங்கள் பார்க்கலாம், குர்ஆனிலே ஒரு நிகழ்ச்சி என்றால் அந்த நிகழ்ச்சி மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த நிகழ்ச்சி எந்த ஆண்டு நடந்தது, எந்த ஊரிலே நடந்தது, எத்தனை பேர் இருந்தார்கள் என்ற விவரங்கள் எல்லாம், வரலாற்று குறிப்புகள் எல்லாம் அங்கே இருக்க. சில இடங்களிலே அந்த நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்டவர்களுடைய பெயர்கள் கூட குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்காது. குகைவாசிகள் குர்ஆனிலே பெயர் சொல்லப்படவில்லை. யாசின் சூராவிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த தூதர்கள், அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை. இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ நிகழ்வுகளிலே அந்த நிகழ்வோடு தொடர்புடையவர்களுடைய பெயர்கள் கூட அங்கே மறைக்கப்பட்டிருக்கும். அப்படி என்றால் ஆண்டுகளை குறித்து, மற்ற இடங்களை குறித்து நாம் என்ன சொல்வது? அப்ப நோக்கம் என்ன? குர்ஆனுக்கு, குர்ஆனின் மூலமாக அல்லாஹ்விற்கு மக்களுக்கு படிப்பினை ஏற்படுத்துவது, அந்த அளவு மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டிருப்பான். சரி, அப்ப அந்த அடிப்படையிலே இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் கூறுவதை கொண்டு அவர்கள் இப்படியெல்லாம் இருந்தார்கள், இப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்வது அல்ல, மாறாக அதிலிருந்து முஹம்மதுடைய உம்மத்தாகிய நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் என்ன படிப்பினை பெற வேண்டும், உங்களுக்கு என்ன வழிகாட்டுதல் இருக்கிறது, அதை அடிப்படையாக வைத்துத்தான் இஸ்ரவேலர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் கூறுகிறான். தொடர்ந்து அதே இஸ்ரவேலர்கள் இன்று வரையும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துகிறான், உங்கள் மூதாதைகள் என்ன தவறுகளை செய்தார்களோ அந்த தவறுகளை நீங்களும் தொடராதீர்கள், அப்படி தொடர்ந்தால் அவர்கள் மீது இறங்கிய சாபம், நாளை மறுமையில் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட தண்டனை உங்களுக்கும் உண்டு. அப்ப நபியை ஈமான் கொண்ட மூமின்களுக்கும் இது படிப்பினை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கும் இது படிப்பினை, இஸ்ரவேலர்களில் வழித்தோன்றர்களாக வந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இது எச்சரிக்கையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம், அந்த மூசாவுக்கு பிறகு மேலும் பல தூதர்களை நாம் அனுப்பி வைத்தோம், ஐசா இப்னு மரியம் அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம், ரூஹுல் குதுஸ் என்ற அந்த பரிசுத்த ஆவியை கொண்டு அவரை பலப்படுத்தினோம், உறுதிப்படுத்தினோம், பாதுகாத்துவோம். அப்ப மூன்று விஷயங்களை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். ஒன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு பிறகு தூதர்கள் தொடர்ச்சியாக இஸ்ரவேலர்களிலே அனுப்பப்பட்டார்கள், மூன்றாவது அந்த தொடர்ச்சியின் இறுதியாக ஈசா நபி அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு. இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் இறுதி நபியா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப ஈசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து பல தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தார். தெளிவான அத்தாட்சிகள் என்றால் என்ன? அந்த அத்தாட்சிகளை பார்க்கும் போது கண்டிப்பாக இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து விசேஷமாக ஆற்றல் கொடுக்கப்பட்ட, அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவருடைய அனுமதி கொண்டு நிகழ்த்தப்படுகிற அற்புதம்தான். இது மனிதனுடைய சுய அறிவினாலோ திறமையினாலோ அவனுடைய சக்தியினாலோ செய்யப்படுகிற ஒரு அதிசயமான காரியம் அல்ல. பிறவி குருடர்களை குணப்படுத்துவது, குஷ்டரோகிகளை குணப்படுத்துவது, வெண்குஷ்ட நோய் உடையவர்களை குணப்படுத்துவது, இறந்தவர்களை சிறிது நேரம் உயிர்ப்பித்து உட்கார வைப்பது, பறவையின் உருவத்திலே களிமண்ணால் செய்து பிறகு பிஸ்மில்லாஹ் என்று ஊதினால் அந்த பறவை உயிர் பெற்று உயிருள்ள ஒரு பறவை எப்படி பறந்து செல்லுமோ அந்த போன்று அந்த பறவை பறந்து செல்வது, இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு வித்தை அல்ல, அல்லது சாதாரணமாக எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய சூனியத்தை போன்றோ மேஜிக்கை போன்றோ அல்ல. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி, அவனுடைய குதிரத்தின் உதவி இருந்தால் மட்டுமே நிகழ்த்தப்படுகிற சம்பவங்கள். எனவேதான் அல் பையினா, தெளிவான அத்தாட்சிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சரி, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை நாம் ரூஹுல் குதுஸ் என்ற ஜிப்ரீலை கொண்டு பாதுகாத்தோம். எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான்? அவர்கள் வாழ்நாளிலே வாழ்ந்து கொண்டிருந்த போதும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். எந்த ஒரு இஸ்ரவேலர்களும் தீங்கை கொண்டு கெடுதியை கொண்டு அவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்ய முடியவில்லை. கடைசியாக இறுதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்தால், இஸ்ரவேலர்கள் எப்போது சிலுவையில் அறைய முயற்சித்தார்களோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னளவிலே அவர்களை உயர்த்தி கொண்டான். இப்படி அல்லாஹுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இருந்தது. இங்கே ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அடியார்களை பாதுகாப்பதற்கு அவனே போதுமானவன். அப்ப அல்லாஹு தஆலா அவனது அடியார்களை பாதுகாப்பது பல வகைகளில் பாதுகாப்பான், பல அடிப்படைகளில் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் காரணங்களை கொண்டும் பாதுகாப்பான், சில நேரங்களில் நாம் அதாவது கண்ணால் பார்க்க முடியாத நமக்கு தெரியாத உதவியை கொண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களை பாதுகாப்பான். அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு செய்கின்ற உதவிகளில் அந்த அடியார்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல நேரங்களிலே தன்னுடைய இபாதத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய மனக்குகளை அல்லாஹ் ஈடுபடுத்துவான். புரியுது? அவன் குன்னின்ற வார்த்தையை கொண்டு பாதுகாக்கலாம். அல்லாஹ்விடத்திலே அநேக பட்டாளங்கள் படைகள் இருக்கின்றன. நபியே, உமது இறைவரிடம் இருக்கக்கூடிய ராணுவங்களை அவனை தவிர வேறு யாரால் அறிந்து கொள்ள முடியும்? காற்று அல்லாஹுடைய ராணுவம், சூரியனின் வெப்பம் அல்லாஹுடைய ராணுவம், சந்திரனின் குளிர்ச்சி அல்லாஹுடைய ராணுவம், மழை அல்லாஹுடைய ராணுவம், மேகம் அல்லாஹுடைய ராணுவம், கடல் அல்லாஹுடைய ராணுவம், பூமி அல்லாஹுடைய ராணுவம், ஏன் கொசு கூட அல்லாஹுடைய ராணுவம், சிறு சிறு பறவைகள் கூட அல்லாஹுடைய ராணுவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை எதிர்ப்பவர்களை அவன் அழிக்க நாடினால் எதை கொண்டு வேண்டுமானாலும் அழிப்பான். أَلَمْ يَجْعَلْ كَيْدَهُمْ فِي تَضْلِيلٍ وَأَرْسَلَ عَلَيْهِمْ طَيْرًا أَبَابِيلَ எங்கிருந்து அந்த பறவைகள் வந்தன? அல்லாஹ்வின் கஜானாவிலிருந்து. அந்த சுடப்பட்ட செங்கற்களை அந்த பறவைகளின் அலகுகளிலும் அதன் கார்களில் அதனுடைய கால்களின் அந்த அலகுகளிலும் ஏற்படுத்தியவன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மக்கூல். அல்லாஹு அக்பர். அப்ப இப்படிப்பட்ட குதிரத்துகள் அல்லாஹ்விடம் ஏராளம் இருக்கின்றன, அதை நம்முடைய கற்பனைகளிலே கொண்டு வர முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இங்கே எப்படி செய்கிறான் என்றால், தனது நல்லடியார்களை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு விசேஷமாக வானத்திலிருந்து மலக்குகளை இறக்குவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அடியார்களை கண்ணியப்படுத்துவதற்காக. நீங்கள் எனது இபாதத்திலும் என்னுடைய இபாதத்திலும் என்னுடைய தாவாவிலும் அழைப்பிலும் நீங்கள் இறங்கிவிட்டால் உங்களை நான் பாதுகாப்பதற்கு எனது இபாதத்துக்காக வேண்டிய படைத்த வானவர்களை நான் ஈடுபடுத்தி விடுவேன். எப்படிப்பட்ட கண்ணியம் சங்கை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்ரிலே வானவர்களை இறக்கினார். ஜிப்ரயீல் வந்தார், மீகாயில் வந்தார், அதுபோன்று உஹதிலே வந்தார்கள், அஹ்சாபிலே வந்தார்கள், ஹுனைனிலே வந்தார்கள். ஏராளமான போர்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குகள் வந்திருக்கிறார்கள். அப்ப சில சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுக்கு விசேஷமாக துஆவும் செய்தார்கள். யா அல்லாஹ், இவரை ரூஹுல் குதுஸை கொண்டு நீ பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள் என்று. ஹஸான் இப்னு சாபித் என்ற ஒரு சிறந்த நபித்தோழர் இருந்தார் ரழியல்லாஹு அன்ஹு. அவருக்கு ரசூலுல்லாஹுவின் மீது ரொம்ப பெரிய பிரியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு அந்த பரம்பரை பரம்பரையாகவே கவி பாடுகின்ற புலமையை கொடுத்திருந்தான். அவர் பேசினாலே கவிதையாக இருக்கும், கவிதையும் மிக ஆழமான கவிதையாக இருக்கும். சஹாபாக்களிலே ஒரு சிலர் தான் அந்த கவிதையிலே புலமை பெற்று பிரசித்தி பெற்ற சஹாபாக்களாக நாம் அறிகிறோம். எல்லாருக்கும் அந்த திறமை இருந்தாலும் கூட பிரசித்தி பெற்றவர்கள் அப்துல்லா இப்னு ரவாஹா, ஹஸான் இப்னு சாபித் போன்ற சிறந்த நபி தோழர்கள். இப்ப இதுல ஹஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப பிரபல்யமான ஒரு கவி பாடக்கூடிய ஒரு கவிஞராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது மஸ்ஜிதிலே அவருக்காக ஒரு மேடையை ஏற்படுத்தி கொடுத்து, ஹஸான் உனது கவியை கொண்டு அந்த குறைஷிகளை இகழ்வாயாக, இஸ்லாத்தின் மேன்மைகளை நீ எடுத்துச் சொல்வாயாக, உனது கவிதை ஒரு வீரருடைய அம்பை விட ஈட்டியை விட கடுமையான முறையிலே அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், யா அல்லாஹ், ஜிப்ரயீலை கொண்டு இவரை நீ பாதுகாத்துக் கொள், பலப்படுத்திக் கொள் என்று. அப்ப இந்த ஜிப்ரயீலை கொண்டு பலப்படுத்திக் கொள் என்பது இது நபிமார்களுக்கு மட்டும் விசேஷமான ஒன்று அல்ல என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து புரிகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய இமாதத்திலும் அவனுடைய தாவத்திலும் அழைப்பு பணியிலும் இருக்கக்கூடிய மூமின்களை பாதுகாப்பதற்கு பொதுவாக வானவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈடுபடுத்துகிறார். அதிலே குறிப்பாக வானவர்களின் தலைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈடுபடுத்துகிறார். அது நபிமார்களுக்கு மட்டும் விசேஷமானதல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பக்கூடிய அவனுடைய நல்லடியார்களுக்கும் அப்படிப்பட்ட விசேஷத்தை கொடுப்பான். அப்ப நம்ம சொல்லிடக்கூடாது என்ன அல்லாஹ் ஜிப்ரீலை கொண்டு பலப்படுத்துறான்னு சொல்லி, ஏன்னா நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். யாருக்கு? ஹஸான். யா அல்லாஹ், நீ எனக்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கலாம். நீ விரும்பிய அடிப்படையில் எனக்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கலாம். நீ இதை கொண்டுதான் எனக்கு உதவி செய், இதை கொண்டுதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே அளவு போடக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்றால் அது அவர்களுக்கு வஹியின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த, அதாவது அந்த ஜிப்ரயீலை கொண்டு உதவி செய்ய அல்லாஹ் உதவி செய்தான் என்பது குர்ஆனை கொண்டு நாம் அறிகிறோம். அதே போல பொதுவாக எல்லா மூமின்களுக்கும் அந்த உதவி உண்டு என்பது குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் முஜாதிலால சொல்லும் பொழுது, லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஅஹும் அவ் அபனாஅஹும் அவ் இக்வானஹும் அவ் அஷீரதஹும் உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான் وأيدهم بروح منه. அதாவது பத்ரு போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி விசேஷமாக இறக்கப்பட்ட வசனம் இது. சூரத்துல் முஜாதிலால 22வது வசனம். ஆமா, இப்ப இந்த 22வது வசனத்துல குறிப்பாக அந்த சஹாபாக்கள் விஷயமாக இறக்கப்பட்டாலும் அதில் சொல்லப்பட்ட பண்புகள் யாரிடத்தில் எல்லாம் இருக்குமோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த நற்செய்தி பொருந்தும். ஆனா அந்த பண்பை அடைவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. பல ஆண்டுகள் கல்வி, அதாவது கலாசாலைகள் கல்வி கூடாரங்களில் படித்து பெரிய பெரிய சர்டிபிகேட்டை வாங்கிடலாம், ஆனா இந்த பண்பு அடைவதற்கிறதே இது சாதாரணமான விஷயம் அல்ல. என்ன விஷயம் அது? நபியே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் காண மாட்டீர்கள். எப்படி? அல்லாஹுவோடும் அவனுடைய ரசூலோடும் முரண்படக்கூடியவர்களோடு நேசம் கொள்பவர்களாக. ஒருவன் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறான் என்றால் அவன் அல்லாஹுவிட ரசூலிடத்திலும் விரோதம் கொள்ளக்கூடிய, பகைமை காட்டக்கூடிய, அவர்களுக்கு முரண்படக்கூடியவர்களிடத்தில் அவன் நேசம் காட்டக்கூடியவனாக இருக்கவே மாட்டான். அப்படி முரண்படுபவர்கள் தங்கள் தாய் தந்தையாக இருந்தாலும், தங்களது பிள்ளைகளாக இருந்தாலும், தங்களது சகோதரர்களாக இருந்தாலும், தங்களது நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும், அல்லாஹ் அவனுடைய தூதர், அதுக்கு ஒத்து வந்தா அத்தா அம்மா, அதுக்கு ஒத்து வந்தா அண்ணன் தம்பி, அதுக்கு ஒத்து வந்தா குடும்பம், அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களிடத்திலே நட்பு வைப்பது ஈமான் உள்ளவர்களின் குணமாக இருக்காது. இப்படிப்பட்டவர்களின் உள்ளங்களில் தான் அல்லாஹ் ஈமானை பதிவு செய்திருக்கிறான். இவர்களை அல்லாஹ் ஜிப்ரீலை கொண்டு பலப்படுத்துகிறான். ரூஹ் என்றால் ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் இவர்களை பலப்படுத்துகிறான். அப்ப அந்த பத்ரு சஹாபாக்களை அல்லாஹ் எப்படி புகழ்ந்தானோ அந்த ஈமானுடைய குவாலிட்டி தரம் இருக்குமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இந்த நற்செய்தி நமக்கும் பொருந்தும். புரியுதுங்களா? அப்ப இதுவரைக்கும் நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லிவிட்டு முக்கியமாக எதன் பக்கம் நமது கவனத்தை திருப்புகிறான் என்றால், சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், பின்னால் தூதர்கள் வந்தார்கள், அதற்கு பிறகு ஈசா நபி வந்தார்கள், அற்புதங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன அந்த மக்களுக்கு மத்தியிலே? அஃபகுல்லமா ஜாஅக்கும் ரசூலும் பிமா லா தஹ்வா அன்ஃபுஸுக்கும். அப்ப இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் இப்போது நமக்கு சொல்லப்பட்டதை போன்று, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைக்காக வேண்டி சொல்லப்பட்டதை போன்று இருக்கும். அது என்ன விஷயம் அது? இப்படி ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட போதெல்லாம் விருப்பமான சட்டங்களை அந்த தூதர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள், பிடிக்காத விருப்பான சட்டங்களை சொன்னால் அந்த தூதர்களை மறுத்து விடுவார்கள். நல்லா பாதுகாப்பானாக. இன்று இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் என்று சொல்கிற நம்மிலும் பலர் இப்படித்தான் இருக்கிறார்கள். எங்கே அவர்களுக்கு இஸ்லாம் தோன்றும், எங்கே தங்களது மன விருப்பங்களுக்கு ஏற்ப இஸ்லாமிய சட்டங்கள் இருக்குமோ அப்ப இஸ்லாத்தை கொண்டு வருவார்கள். எங்கே அந்த இஸ்லாம் அவர்களையே கண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது, அந்த இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களையே கண்டிக்கக்கூடியதாக, திருத்தக்கூடியதாக, அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறதோ அங்கே இஸ்லாமை அப்படியே ஒதுக்கி விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இஸ்ரவேலர்களே, உங்களது நிலைமை எப்படி இருந்தது? உங்களுடைய மனங்கள், நப்சுகள் விரும்பாதவற்றை நமது தூதரில் யார் கொண்டு வந்தாலும் இஸ்தக்பரத்தும், நீங்கள் பெருமை கொண்டீர்கள், ஆணவம் கொண்டீர்கள். அந்த ஆணவத்தினுடைய உச்சி எப்படி? ஃபரீகத்கதபுதும், ஒரு தூதர்களின் கூட்டத்தையே நீங்கள் பொய்யர்கள் என்று சொல்லிவிட்டீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா, அந்த தூதரையே ஏற்க மறுத்து விட்டீர்கள். இன்னும் ஒரு தூதர்களின் கூட்டத்தை நீங்கள் கொலையே செய்து விட்டீர்கள். அப்ப இதே நிலைமையைத்தான் இன்று நமது சமுதாயத்திலும் பார்க்கிறோம். அதாவது எங்கே தன்னுடைய நஃப்ஸுக்கு தோதுவாக சட்டங்கள் இருக்கிறதோ அங்கே இஸ்லாமை பற்றி பேசுவதும், எங்கே நஃப்ஸுக்கு முரணாக இஸ்லாமிய சட்டங்கள் அமைந்திருக்கின்றனவோ அங்கே இஸ்லாமை விட்டுவிடுவதும், இது யூதர்களுடைய தன்மை. இது இந்த தன்மை, இந்த குணம் என்பது யூதர்கள் இஸ்ரவேலர்களுடைய குணம். நாம் எப்படி இருக்க வேண்டும்? நமது நஃப்ஸுக்கு விருப்பமாக இருந்தாலும் சரி, அல்லது வெறுப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு பணியக்கூடிய, கட்டுப்படக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால்தான் ஈமான். இல்லை என்றால் எப்படி? அஃபதுமினூன பிபஅதின் வதக்ஃபுரூன பிபஅதின். சிலவற்றை நம்பிக்கை கொள்வது, சிலவற்றை நிராகரித்து விடுவது. அல்லாஹ் பாதுகாப்பாளாக. இப்ப இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களிடத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டால் அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வக்காலு குலூபுனா குல்ஃபுன், எங்க உள்ளங்கள் இவ்வளவுதாக ஏற்றுக்கொள்ளும், எங்களது உள்ளத்தில் இதுக்கு மேல ஏறாது இறங்காது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போலதான் இன்னைக்கு முஸ்லிம்களை, எங்களுக்கு இவ்வளவுதாங்க செய்ய முடியும், இதுக்கு மேல எங்களுக்கு விளங்காது, இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுலாம் எங்களுக்கு அவசியம் இல்லை என்று மறுப்பதை போல அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அவர்களை சபித்து விட்டான். எனவே இளம்மாயுமினூன், அவர்களில் மிக குறைவானவர்கள் தான் நம்பிக்கை கொள்வார்கள், ஈமான் கொள்வார்கள். அதிகமானவர்களுடைய அந்த அழிச்சாட்டியும் பெருமையின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். சரி, இப்ப அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய உண்மையை அந்த மதினாவிலே வாழ்ந்த யூதர்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றார். இந்த மதினாவிலே வாழ்ந்த யூதர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற அந்த இரண்டு கூட்டத்தார்களுக்கும் சண்டை வரும். அதே போல அந்த பனு குறைதா பனு நதிர் என்ற இந்த இரண்டு கூட்டத்தார்களுக்கும் இடையிலே சண்டை சச்சரவுகள் வரும். அப்படி சண்டை சச்சரவு வரும் பொழுது அந்த பனு குறைதா அல்லது பனு நதிர் இந்த ரெண்டு கூட்டத்தார்களில் யார் தோற்று விடுகிறார்களோ, சில நேரத்தில் இவங்க ஜெயிப்பாங்க, சில நேரத்தில் அவர்கள் ஜெயிப்பார்கள். தோற்றுவிடக்கூடிய நேரத்திலே அப்போது அவர்கள் சொல்வார்கள், ஓ சரி சரி இருங்க வைத்துக் கொள்வோம், கடைசி காலத்தில் ஒரு நபி வருவார், கடைசி காலத்தில் ஒரு நபி வருவார், அந்த நபியோடு சேர்ந்து நாங்கள் உங்கள் மீது ஜிஹாது செய்வோம், அப்போது நாங்கள் உங்களை வெற்றி கொள்வோம். அப்போ அல்லாவிடத்தில் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், கடைசி காலத்தில் நீ ஒரு நபியை அனுப்புவேன் என்று சொன்னாயே, அந்த நபியை நீ சீக்கிரமா அனுப்பு, நாங்கள் அவர்களை கொண்டு நம்பிக்கை கொண்டு உன்னை நிராகரிக்கக்கூடிய மக்களிடத்திலே போர் செய்வோம் என்று யூதர்கள் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் வந்தது. இதற்கு முன்பு அவர்கள் காஃபிர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக் கொண்டிருந்தார்கள், வெற்றி தேடிக் கொண்டிருந்தார்கள். இதன் மூலமாக அல்லாஹ்வின் புறத்தில் இறக்கப்படக்கூடிய குர்ஆனின் மூலமாகவும், கடைசி காலத்தில் வரக்கூடிய அந்த நபியின் மூலமாகவும். ஃபலம்மா ஜாஹும் மா அரசு, எப்போது அவர்கள் ஏற்கனவே அறிந்திருந்த அந்த வேதம் அவர்களிடத்திலே வந்ததோ, ஏற்கனவே தௌராத்திலே அறிந்து வைத்திருந்த அந்த நபி அவர்களிடத்திலே வந்தார்களோ, கஃபரூபி, அதை அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அந்த மறுப்பாளர்கள் காஃபிர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த மறுப்புக்கு ஏன் அவர்கள் குர்ஆனை நிராகரித்தார்கள், ஏன் அவர்கள் நபியை நிராகரித்தார்கள் என்று அவர்களுடைய மறுப்புக்குண்டான அந்த பதிலை அடுத்த வசனத்திலே 90வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், أن يكفروا بما أنزل الله بغيا أن ينزل الله من فضله على من يشاء من عباده فباءوا بغضب على غضب وللكافرين عذاب مهين. அப்போ பொறாமையை தவிர வேறு ஒரு காரணம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப இந்த பொறாமை என்ன பொறாமை? இதுவரை யாக்கூபுடைய சந்ததிகளாக, இஸ்ஹாக்குடைய சந்ததிகளாகிய நம்மிடத்தில் தான் வேதமும் இருந்தது, நுபுவத்தும் இருந்தது, அது இப்போது இஸ்மாயிலுடைய சந்ததிக்கு சென்று விட்டது என்று அவர்களுக்கு பொறாமை. எப்படி சொத்து கைமாறினால் பொறாமை ஏற்படுகிறதோ அதுபோன்று இந்த நபித்துவத்தை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், வேதத்தை விளங்கிக் கொண்டார்கள். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தை விளக்கி சொல்கிறான், அல்லாஹு தனது ரிசாலத்தை, தூதுத்துவத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிந்தார். அல்லாஹு அலம் ஹைசு யஜ்அலு ரிசாலத்தஹு, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய இந்த சிறப்பை அவன் யாருக்கு நாடுகின்றானோ கொடுக்கின்றான்.
அப்ப கடைசி நபியை அவர்கள் நம்பிக்கை கொள்ள தயாராக இருந்தார்கள். ஆனால் அந்த நபி இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் பிறக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக நிராகரித்தார்கள். நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள், அந்த நபியின் அடையாளங்களை புரிந்து வைத்திருந்தார்கள். யாருமே சொல்லவில்லை என்றாலும் கூட அரபு பாமர்கள்லாம் நபியை அடையாளம் கண்டுகொள்வதில் சிரமப்பட்ட போது நபியின் அங்க அடையாளங்களை தௌராத் இன்ஜீலிலே படித்து வைத்திருந்ததை கொண்டு இவர்தான் நபி என்று அறியக்கூடிய அளவுக்கு யூதர்களிடத்திலே அந்த நபியை பற்றிய அடையாளங்கள் கூறப்பட்டிருந்தன. ஆனால் அவர்கள் அந்த நபியை மறுத்தார்கள். அதற்கு என்ன காரணம்? அவர்களிடத்தில் இருந்த பொறாமை. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு இறக்கப்பட்டதை அவர்கள் நிராகரித்தார்கள். அதற்கு பகலமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதனையை தண்டனையை விலக்கி வாங்கிக் கொண்டார்கள். அதற்கு காரணம் என்ன? ஒரே காரணம் பொறாமை தான். எதன் மீது? எதனால் பொறாமை? அல்லாஹ் தனது அருளை தன் அடியார்களில் அவன் யார் மீது விரும்புகிறானோ அவர்கள் மீதெல்லாம் அவன் இறக்கி விடுகிறானே. அப்ப இவங்க விரும்புற மாதிரி அல்லாஹ் இறக்கணுமா? அரபுகளை அவர்கள் எப்படி மதித்து வைத்திருந்தார்கள்? அரபுகளை எப்படி மதித்து வைத்திருந்தார்கள்? அவர் இவர்கள் எல்லாம் பாமரர்கள், எழுத தெரியாது, படிக்க தெரியாது. இவங்களுக்கு வேலையே ஆடு மேய்க்கிறது, ஒட்டகம் மேய்க்கிறது. இதை தவிர இவங்களுக்கு வேத அறிவே இருக்கக்கூடாது என்று அரபுகள் விளங்கி வைத்திருந்தார்கள். அதனாலதான் யாருக்கு இந்த கிறிஸ்தவர்கள் தாவா பண்ணிருந்தாலும் கூட அரபுகளுக்கு தாவா பண்ணவே மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த அரபுகளை அவர்கள் மட்டம் தட்டி வைத்திருந்தார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கண்ணியப்படுத்த நாடினார். இப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்களுக்கு இழிவான பயங்கரமான ஒரு தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் புரிய வேண்டும். அது என்ன? எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்துவத்தை, அதுபோன்று அந்த நபித்துவத்திற்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆனை அவனுடைய விசேஷ அந்த அருளினால் அவன் நாடிய அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அரபுகளை கண்ணியப்படுத்தினானோ, அல்லாஹுவை பொறுத்தவரை இது அரபுகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட கண்ணியம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகள் இனத்தில் அனுபவப்பட்டிருந்தாலும் முழு மனித குலத்துக்கும் கொடுக்கப்பட்ட கண்ணியம். கொஞ்சம் நல்லா புரிங்க. இதை வைத்துக் கொண்டு பலர் வேறு விதமாக சித்தரித்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்ப நமக்கு முக்கிய விஷயம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான் அரபு மொழிக்கு, ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான் அரபு இன மக்களுக்கு. ஆனால் அந்த சிறப்பு, அவர்களுடைய அந்த உயர்வு, அது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு. ஆனால் அந்த சிறப்பை வைத்துக் கொண்டு அவர்கள் பெருமை அடிக்க முடியுமா என்றால் முடியாது. இப்ப ஒருத்தர் வெள்ளையா பிறந்திருக்காருங்க, ஒருத்தர் கருப்பா பிறந்திருக்கிறாரு, பிறக்கிறாங்களா இல்லையா? இப்ப கருப்பா பிறந்தவர் வெள்ளையா பிறந்தவர்களை பத்தியா நான் வெள்ளை கலர் அப்படின்னு பெருமை அடிக்க முடியுமா? ஏன்? இது நீனா தேடிக்கொண்டதா? நீ சம்பாதித்ததா? இது அல்லாஹ் படைக்கும் போது அவன் உனக்கு கொடுத்தது. அப்ப அதை வைத்து நீ பெருமை அடிக்க முடியாது. அப்ப நீ பெருமைப்படுவதாக இருந்தால் என்ன? அந்த சிறப்பு உனது முயற்சியால் சம்பாதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த சிறப்பை அடைவதிலே உனது முயற்சி சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். கொஞ்சம் கவனமாக கேளுங்க, புரியுதா? அந்த சிறப்பை அடைவதிலே உங்களது முயற்சி இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பெருமைப்படுவதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்ப அத்தா கோடி கூடிய சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டாரு மகன் வீட்டு, நான் இவ்வளவு பெரிய பணக்கார புத்தியா என்ன போங்க, நீ சம்பாதிச்சியா? இத உங்க அத்தா ஓசியில சம்பாதிச்சு வச்சுட்டு போனாரு, உனக்கு என்னமோ சோம்பேறி கிடைச்சி போச்சு, இதை வச்சுட்டு நீ என்ன பெருமை அடிக்கிற? நீ உழைச்சியா? உன் அறிவை செலவழிச்சியா என்று நம்ம கேட்போம் அல்லவா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கண்ணியத்தை கொடுத்தான். அதன் மூலமாக மொத்த அரபுகளுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தானே. இது மொத்த அரபுகளுக்கு மட்டுமல்ல, உலகம் முடியும் நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்கும். எப்படி? அந்த அரபு மொழியிலே இறக்கப்பட்ட குர்ஆனையும் அரபு மக்களுக்கு மத்தியிலே அனுப்பப்பட்ட அந்த ரசூலையும் நாம் ஈமான் கொண்டு அவர்கள் கொண்டு வந்த இல்மை நாமும் கற்றுக்கொண்டால் படித்தால் அல்லாஹ் இடத்திலே அந்த அரபு மக்களை விடவும் கண்ணியத்திற்குரியவர்களாக மாறலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த முதல் காலம் சஹாபாக்களோட முடிதான். இப்ப சஹாபாக்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லோரும் குறைஷி வம்ச அரபுகளாக இருந்தார்களா, சாதாரண அரபிகளும் இருந்தார்களா? சாதாரண அரபிகளும் இருந்தார்கள். எத்தனையோ நேரங்களில் சாதாரண அரபிகளுக்கு குறைஷி வம்சத்து அரபியர்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? ஒன்று, இஸ்லாமிற்கு அவர்கள் முந்தி வந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் இஸ்லாமுடைய கல்வியை கற்றுக்கொண்டார்கள். மூன்றாவது, இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு. அப்ப இந்த மூன்று அடிப்படைகளை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் அந்த சிறப்பை உயர்வை பெற்றார்கள். சரி, சில நேரங்களிலே அரபியாகவும் இருக்க மாட்டார். அப்ப அரபியே இல்லைன்னு சொன்னா குறைஷி வம்சத்தை பற்றி அடுத்து என்ன சொல்றது? அடிமைகளாக இருந்து பின்னால் வந்து நுழைந்து அரபி மொழியை கற்றவராக இருப்பார். அப்ப அந்த மாதிரி அடிமைகள் பல நேரங்களில் குறைஷி வம்சத்து அரபுகளை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கண்ணியத்தை பெற்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு உரிமையிடப்பட்ட அடிமைகள். அப்ப இவர்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்தும் கூட அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய ரசூலிடத்திலும் கண்ணியத்தை பெற்றார்கள். என்ன காரணம்? விரைந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்ற இஸ்லாமுடைய இல்மை படித்தார்கள், பிறகு அந்த இல்முக்காக அந்த இஸ்லாமுக்காக அர்ப்பணிப்பு தியாகங்கள் செய்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அடுத்த காலம் சஹாபாக்களுடைய காலம், தாபியின்களுடைய காலம் வரும். இப்ப இந்த தாபியின்களுடைய காலத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாம் பரவும் போது நிறைய அடிமைகள் கைதிகளாக கைது செய்யப்பட்டு வந்தவர்கள் அடிமைகளாக இருந்து சஹாபாக்களுக்கு பணிவுரை செய்து அவர்களிடத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அவர்களின் மாணவர்களாக மாறியவர்கள் அவர்களே. இன்று இஸ்லாமிய வரலாறிலே அந்த அடிமைகளாக இருந்து உரிமையிடப்பட்டு சஹாபாக்களின் மாணவர்களாக இருந்து இஸ்லாமுடைய இல்மை கற்று இஸ்லாமுடைய இல்மை பரப்பிய அந்த மாணவர்கள் இல்லை என்றால் இஸ்லாம் நமக்கு முழுமையாக கிடைத்திருக்காது என்ற அளவிற்கு அவர்களுடைய பங்களிப்பு இஸ்லாமிலே இருக்கிறது. புரியுதுங்களா? அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மாணவர்கள், அப்துல்லா இப்னு உமருடைய மாணவர்கள், அப்துல்லா இப்னு அப்பாசுடைய மாணவர்கள் என்று பார்க்கும்போது அங்கே உரிமையாக இருந்து அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்ட பல தாபியங்களை நாம் பார்க்கிறோம். இப்ப நம்ம ரொம்ப பிரபல்யமா தாபியங்கள்ல ஒருத்தருடைய பேரை சொல்லுங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரு ஒன்னு ரெண்டு பேர் தாபியங்கள்ல யார் சொல்லுங்க பார்க்கலாம். தாபியங்கள்ல ரொம்ப பிரபல்யமான எல்லாரும் சொல்லுவாங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? பொதுவா எல்லாருக்கும் கேள்விப்பட்ட பேரும் ஹசன் பஸ்ரி யார்? இவரும் அடிமையாக இருக்கும். இவருடைய தந்தை அடிமையாக இருந்து நசராணி வம்சத்து நசராணிகளாக இருந்து அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்டு சஹாபாக்களுடைய மாணவர்களாக வாழ்ந்தவர். அப்ப இன்றைக்கு இஸ்லாமிய கல்வி உலகிலே இவருக்கு இருக்கக்கூடிய கண்ணியம், ஒரு முறை இவருடைய காலத்தில் இவர் பஸ்ராலிருந்து கூஃபாவுக்கு வர்றாங்க. இவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனேயே அந்த கூஃபா நகரத்து அதிபர் அவருடைய அந்த ஆபீசர்கள் எல்லாரும் செல்வந்தர்கள் எல்லாரும் கூடிடுறாங்க. கூடி அவரை வரவேற்கிறதுக்காக வேண்டி பெரிய கூஃபாவுடைய ஜாமியா மஸ்ஜிதில் எதிர்பார்த்திருக்கிறாங்க. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர்றாங்க மஸ்ஜிதுக்குள்ள நுழைறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ அந்த வழியில் வரக்கூடிய மார்க்க அறிஞர்கள் யாருமே தனக்காக எழுந்து நிற்பதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா இவங்க உள்ளார வர்றாங்க, எவரும் தன்னை அறியாமலேயே இன்க்ளூடிங் அப்ப உள்ள கூஃபாவுடைய கவர்னர் அவருடைய மந்திரிகள் எல்லாரும் உட்பட அவரை தங்களுக்கு புரியலை. தாங்க என்ன அப்படியே எந்திரிச்சு நின்று காணுவாங்க. அவர் உள்ளார வரும் பொழுது அவருக்கு எந்திரிச்சு நின்று சலாம் சொல்லி வரவேற்கிறார்கள். அப்ப அந்த கூஃபாவுடைய கவர்னர் சொல்றாரு, இதுதான் கண்ணியம். இப்படி புரியுதா? இப்ப மன்னர்கள் ஆட்சியாளர்கள் எப்படி செய்வாங்க? கண்ணியத்தை கட்டளை போட்டு பெறுவார்கள். நான் வந்தா எந்திரிச்சு நிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் சொல்லி கட்டளை போட்டு பெறுவார்கள். இவரோ ஒரு சாதாரண ஒரு பக்கீருடைய ஒரு ஆடையிலே வருகிறார். இவர் யாரையும் எதிர்த்து நிக்க சொல்லல. மஸ்ஜிதில் இருக்கிற யாராலையும் இவருக்காக எந்திரிக்காமல் இருக்க முடியல. அதுல கவர்னர் உட்பட அப்ப இப்படிப்பட்ட உயர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வாழ்நாளிலும் அவர்களுக்கு கொடுத்தான். இன்று வரை முஸ்லிம்கள் ஹதீஸுகளை படிக்கும்போது, குர்ஆனுடைய விளக்கத்தை படிக்கும்போது அவர்களுடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதே போல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மாணவர்கள் நாஃபியா ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி பல சஹாபா பல தாபியங்களை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் அடிமைகளாக இருந்து சகாபாக்களிடத்திலே வந்து பிறகு கல்வியை கற்றபோது இவர்களுக்கு தலைமைத்துவம் வழங்கப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தார். எதுக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு இவ்வளவு தெளிவா சொல்ல வேண்டிய அவசியம் என்றால், இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய நினைப்பு என்ன, சரி ஏதோ சிறப்பெல்லாம் அவங்க அடைஞ்சிட்டு போயிட்டாங்க போல இருக்கு, நமக்கு இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது, நிச்சயம் எதையுமே வைக்கல போல இருக்கு, நம்ம எல்லாம் இப்படியே இருந்து மூத்தா பெற வேண்டித்தான் என்பதாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படி கிடையாது. இந்த குர்ஆனை படிக்க வேண்டும், இல்மை படிக்க வேண்டும், இதை பரப்ப வேண்டும் என்ற அந்த ஒரு ஈடுபாடும் அதற்குண்டான அர்ப்பணிப்பும் வந்துவிட்டால் அதே கண்ணியத்தை அல்லாஹ் இன்றும் கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறான். எத்தனையோ அஜமி உலமாக்கள் இந்தியாவிலே பிறந்தவர்கள், அதுபோன்ற அரபி மொழி அல்லாத பகுதிகளிலே பிறந்தவர்கள் இன்று வரை அரபு நாட்டிலே அவர்களுடைய பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய கல்லூரிகளாக இருக்கட்டும், அங்கே அந்த அஜமி உலமாக்களுக்கு எப்படிப்பட்ட கண்ணியம் மதிப்பு மரியாதை கொடுக்கப்படுகிறது என்றால், அவர்களுடைய இல்முக்காக அவர்களுடைய அந்த பணிக்காக வேண்டி அங்கேயே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய பல ஆளுநர்களுக்கு கூட அந்த கண்ணியம் கிடைப்பதில்லை. புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. இன்னைக்கு மதீனா முனவ்வரா இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில ஹதீஸ் கலையில ஒரு தனி ஒரு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்டினுடைய தலைவரா யார் இருக்கிறா அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? மதீனா முனவ்வரா இஸ்லாமிய பல்கலைக்கழகம், பெரிய பெரிய இமாம்களால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தில், ஹதீஸ் கலைக்கே பேர் போன அந்த பல்கலைக்கழகத்தில், ஹதீஸ் துறையினுடைய ஒரு தனி சிறப்புத்துவம் சிறப்பு வாய்ந்த ஒரு தனி ஒரு முத்திரை பதித்த ஒரு டிபார்ட்மெண்ட், ஹதீஸ் ரிசர்ச், ஹதீஸுகளை வந்து ஆய்வு செய்து அது ஒரு விதமாக இன்ஷால்லாஹ் ஒரு நேரம் கிடைச்சா சொல்றேன். அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைமை தாங்கி அதை வழி நடத்தி தனக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அந்த கோர்வைகளையும் பார்த்து சரிபார்த்து அதை புத்தகமாக்கி அதை ஏற்படுத்தக்கூடிய அந்த பணி யாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? சமீப காலத்தில் வடநாட்டிலிருந்து ஒரு 21-22 வயசு மதிக்கத்தக்க ஒரு பிராமின அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருத்தர் நமது தாயிகள் ஒருத்தர் மூலமா இஸ்லாத்துக்கு வர்றார். அப்படி இஸ்லாத்துக்கு வந்தவர் இப்படி இது வரைக்கும் ஒரு பிராமணனா இருந்து பூசாரியா இருந்தவர் அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. இஸ்லாத்துக்கு வந்த உடனேயே அவருக்கு இந்த இஸ்லாத்தினுடைய இன்பம் கற்றுக்க வேண்டும் என்ற ஆசை வருது. அப்ப உடனே அங்க தேவையான அளவுக்கு குர்ஆன் படிக்கிறாரு. அதுக்கு பிறகு உடனே அவர் உம்ராபாத்துக்கு அழைத்து வரப்படுகிறார். அழைத்து வரப்பட்டு அங்க 8 வருஷம் ஆலிங் கோர்ஸ் முடிச்ச உடனே அங்க 8 வருஷமும் டாப் ஸ்டூடெண்டாக பேர் வாங்குறாரு. அப்ப உம்ராபாத் மதரசா வர மதினாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. மதினால போய் பிஏ முடிக்கிறாரு, ஹதீஸ்ல மாஸ்டர் முடிக்கிறாரு, பிஹெச்டி முடிக்கிறாரு. அவரை முடிக்கும் போதே மதினா முன்வர் அவருடைய இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அவரை அதுக்கு பொறுப்பாக்கிறது. எதுக்கு பொறுப்பாக்கிறது? அதுல அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுது. முதல்ல ப்ரொஃபஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணுது, அடுத்து ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பாயின் பண்ணுது. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் அதனுடைய தலைவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, யூபியில எங்கேயோ ஒரு குப்பைக்காட்டில் ஒரு பிராமண வம்சத்தில் பிறந்த ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு மதினால போய் அங்க உள்ள அரபு ஆயுதங்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஹதீஸ்ல சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் உயர்வை கொடுத்திருக்கிறான் என்றால், அப்ப அல்லாஹ் அவன் விரும்பியவர்களுக்கு கொடுப்பான். அது எப்படி தூங்கிட்டு இருக்கவங்களுக்கான், பிரியாணியா சாப்பிட்டு முண்டா போட்டு இருக்கிறவங்களுக்கான், இதெல்லாம் வேலைக்கு யாரு உழைக்கிறார்களோ, யார் உழைக்கிறார்கள். அதே போல உஸ்தாத் நபீல் அவதுன்னு சொல்லி நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய பயான் இருக்கும். பெரிய இன்னைக்கு சம் குவைத்துல உள்ள பெரிய அறிஞர்கள்ல நல்ல பேச்சாளர்கள் அவங்க ஒருத்தங்க. அவங்க ஒரு தடவை பயான் செஞ்சிருக்கு மூலம் சொன்னாங்க. இப்ப நான் முன்னாடி சொன்ன சம்பவம் இது நம்ம முராபாத் மர்சாவுடைய ஆசிரியர்கள் சொன்னது. அதே போல அவங்களுடைய புத்தகங்களை நம்ம பார்த்துருக்கோம். மின்னத்துர் ரஹ்மான் சொல்லிட்டு ஒரு பெரிய கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அவங்களுடைய ரிசர்ச்சுக்குள்ள ஒரு 8 பெரிய வால்யூமா வெளியிட்டிருக்காங்க. இன்னும் அது வந்துகிட்டு இருக்கு, எங்கேயே எத்தனையோ வந்துகிட்டு இருக்கான். சுபஹானல்லாஹ். அதாவது அந்த நபியில் அவதி அவங்க சொல்லும் பொழுது குவைத்தினுடைய மிகப்பெரிய ஜாமியா மஸ்ஜித்ல ஒரு மஸ்ஜித், அதுல இந்த இமாம் வந்து நபியில் அவதிங்கிறவங்க தொழுது வைக்கிறாங்க. அவங்க எங்கேயாவது பயானுக்கு வெளியூருக்கு போயிட்டா அப்ப அந்த ஜும்மா மஸ்ஜிதுல தொழுகை நடத்தக்கூடியவர் யாரு? குவைத்தில பிறந்து அரபு வம்சத்தில் பிறந்த ஒரு அரபி கிடையாது. யாரு? ஒரு 15 வயசு உள்ள ஒரு அதாவது கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து பிறகு அந்த தாய் இஸ்லாமை ஏற்று அந்த தாய் தனக்கு இருக்கக்கூடிய ஒரே குழந்தை நல்ல முஸ்லீமாக வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தன்னுடைய அவ்வளவு சுகபோகமான அந்த கிறிஸ்துவ நாட்டை மேலை நாட்டை விட்டுவிட்டு அரபு நாட்டுக்கு வந்து தன்னுடைய அந்த மகனை ஒரு ஆலிமுடத்தில் கொடுத்து இவரை நீங்க குரான் ஹாஃபிதாக்குன்னு சொல்லி ஹாஃபிதாயி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான அரபுகளுக்கு 5 வேளை தொழுகையும் ஜும்மா ஃபுத்பாவும் நடத்துறாரு. அந்த 15 வயசு 14 வயசு ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து இஸ்லாமை ஏற்ற ஒரு வாலிபர். இந்த சிறப்பை நீங்கள் எதுதான் அடைய முடியும்? அல்லாவுடைய இந்த தீனிலே அல்லாவுடைய இந்த தீனுக்காக அர்ப்பணிப்பு செய்யும் போதுதான் அடைய முடியும். நல்ல கனவு காண வேண்டும். இப்படி இன்னைக்கு பெரும்பாலான பேர் எப்படின்னு சொன்னா கனவு காண்றாங்க, அல்லது எப்படி திரும்ப நினைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த இல்முங்கிறத வாழைப்பழம் மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. எப்படி கடையில போனோம் நேரா, ஏய் நாலு வாழைப்பழம் கூட அப்படின்னா அவருக்கு நாலு வாழைப்பழத்தை கொடுத்தாரு, அடையோட அடுத்து போட்டாங்க, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படி முடியுமா? இது என்ன பெரியவங்களா? இல்முங்கிறது அப்படி வர்றது இல்லை, அதுக்குன்னு உள்ள ஒரு முயற்சி கஷ்டம் தியாகங்கள் செஞ்சாதான் அந்த இல்மு வறுமையை தவிர கடையில போய் வாங்குற வாழைப்பழம் கிடையாதுன்னு இல்மு. அப்ப இந்த விஷயத்தை எதற்காக நாம் இங்கே பரிமாறிக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அடியார்களிலே அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு அவனுடைய இந்த அருளை கொடுப்பான். இதுல நம்ம யாரும் போட்டி போட முடியாது, பொறாமை கொள்ளக்கூடாது. நீங்க முயற்சி செஞ்சா உங்களுக்கு, நீங்க சோம்பேறியா இருந்துட்டு அவனுக்கு ஏன் அல்லாஹ் கொடுத்தான் அவன் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கினான் அல்லாஹ் கொடுத்தான். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 91வது வசனத்தில் சொல்கிறான் இந்த யூதர்களுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எப்படின்னா, இப்ப குர்ஆன் இறங்கி இருக்குது, இப்ப நபி வந்திருக்கிறாங்களே, இதை நீங்க ஈமான் கொள்ள வேண்டியதுதானு, உண்மையான இவ்வளவு விஷயங்கள் இருக்கு என்று சொல்லப்பட்டால், அதாவதுங்க இது வந்து அரபுகளுக்காக உள்ளது, இது உண்மையா இருந்தாலும் கூட இது எங்களுக்கு இல்ல, எங்களுக்குன்னு ஒரு நபி வந்துட்டாங்க, யாரு? மூசா நபி வந்துட்டாங்க, அவரு சொன்னதை நாங்க ஏத்துப்போம், அதுக்கு மேல நாங்க தாண்ட மாட்டோம், எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு புதிய ஒரு டைலாக். இப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான், அப்படி நீங்கள் சொல்பவர்களாக இருந்தால் அப்ப அந்த மூசா நபியின் வழித்தோன்றலில் அந்த தௌராத்தை உங்களுக்கு போதிப்பதற்காக அனுப்பப்பட்ட எத்தனையோ நபிமார்களை நீங்கள் கொன்றீர்களே, அது ஏன் தௌராத்து தான் ஏற்றுக்கொண்டு சொன்னா, அந்த தௌராத்தை உங்களுக்கு போதித்து அதன்படி உங்களை வழிநடத்துவதற்காக அனுப்பப்பட்ட எத்தனையோ தூதர்களை கொன்றீர்களே நீங்கள், அப்ப நீங்க பொய் சொல்றீங்க. உண்மையிலேயே குர்ஆனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடத்திலே கிடையாது, தௌராத்தை நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள் என்று சொல்வதும் பொய். அப்படி நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை போதிப்பதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களை நீங்கள் ஏன் கொலை செய்ய வேண்டும்? இரண்டாவது அடுத்து கேட்கிறான், சரி அப்படி தௌராத்து நம்பிக்கை கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏன் தௌராத்தும் கொடுக்கப்பட்டு விளக்கமும் கொடுக்கப்பட்டு மூசா நபி உயிரோடு இருக்கும் பொழுது காலை கன்றை வணங்கினீர்களே? அப்ப தௌராத்துல சொல்லப்பட்டிருக்கா காலை கன்றை வணங்க சொல்லி, மூசா நபி சொன்னார்களா காலை கன்றை வணங்க சொல்லி? இல்லையே. அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், சரி அதற்கு மேல நாம் நீங்க மாறுபாடு செய்த போது மலையை உயர்த்தி உங்கள் தலை மீது நிற்க வைத்து வேதத்தை பலத்தோடு பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், நபி சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களை நீங்கள் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்று நாம் உங்களுக்கு சொன்ன போது, அப்ப கேட்டோம் என்று வாயால் சொன்னீர்கள், ஆனா உள்ளத்துக்குள்ளாரையோ இல்ல நிச்சயமா மாறு செய்வோம் தான் நீங்க உறுதி செய்து வைத்திருந்தீர்கள். இன்று அதே போல குணம் சில இடத்திலே இருக்கிறது. எங்கேயாவது நிர்பந்தத்துல மாட்டிக்கிட்டா சரி இனிமே நம்ம தீன் படி நடக்கணும் அப்படின்னு வாயால சொல்லுவாங்க, உள்ளத்துக்குள்ளாரையும் அந்த ஒரு ஈமானுடைய உறுதி இருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், இவர்களது உள்ளத்திலே காவை கன்றுடைய பிரியம் தான் ஊட்டப்பட்டிருக்கிறது, குஃபுருடைய பிரியம், சிறுக்குடைய பிரியம் தான் ஊட்டப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுடைய ஈமான் இதைத்தான் சொல்கிறது என்றால், எதை, குரானை மறுக்க வேண்டும், நபியை மறுக்க வேண்டும் என்றுதான் உங்களது ஈமான் சொல்கிறது என்றால், இப்படி சொல்லக்கூடிய உங்கள் ஈமான் கெட்ட ஈமான், அது ஈமானே கிடையாது. சரி, அடுத்து இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய தலகணத்துல ஒன்றை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது பொதுவா எல்லார்ட்டையுமே இருக்குங்க. தத்தியவாதிகள் உண்மைவாதிகள் என்றால் அவர்களிடத்திலே பணிவு இருக்கும், அவர்களிடத்திலே பயம் இருக்கும், அல்லாஹுவே அஞ்சு கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைப்பார்கள், அல்லாவின் மீது துணிவு கொள்ள மாட்டார்கள், அல்லாவின் மீது அவர்கள் துணிவு கொள்ள மாட்டார்கள், பயந்து கொண்டிருப்பார்கள். இது நல்லவர்களுக்குள்ள அடையாளமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறார். இப்ப இந்த யூதர்களுடைய இந்த குணம் இன்றைக்கும் பல முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாப்பானா. என்ன குணம் என்றால், இந்த பாருங்க, என்னத்தை செஞ்சாலும் சரி எங்களை மாதிரி சரியான ஆள் யாருமே கிடையாது. நாங்க எப்படின்னா, நாங்க மூத்தா போயிட்டோம்னா எங்களுக்கு கன்ஃபார்ம் சொர்க்கம் தான் என்று இந்த யூதர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், குல் இன் கானத் லக்கும் தாருல் ஆகிரா, சொர்க்கம் உங்களுக்கு தான், அல்லாஹ்விடத்திலே ஹாலிஸ் சத்தம் என்று நின்றார், வேறு யாருக்குமே சொர்க்கம் கிடையாது நீங்க சொல்றீங்களா? அப்படி நீங்கள் சொல்வதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் பச்சமன்னவுள் மூத், அல்லாஹ்விடத்தில் மூத்த கண்டு துவா செய்ய. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு காலம் இவர்கள் மௌத்தை கேட்கவே மாட்டார்கள். காரணம் என்ன, இவர்கள் அவ்வளவு பாவங்களை செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிந்தவர்கள். சொல்கிறார்களே, எங்களுக்கு சொர்க்கம், எங்களுக்கு மறுமை, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு கண்ணியம் இருக்குன்னு சொல்லி அப்ப மூத்த நினைச்சு பாருங்க, மூத்த கேட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கன்னு சொன்னா ஓடி போயிடுறாங்களா இல்லையா? அது மட்டுமல்ல நபியே, இந்த துன்யா ஆசை இந்த யகூதி நஸ்ரானி காசிர்களுக்கு இருக்கிற மாதிரி வேற யாருக்குமே கிடையாது. அவர்களால் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாது, எளிமையான வாழ்க்கை வாழவே முடியாது, சுகமோகங்களை அவர்கள் விட்டு அவர்கள் வாழவே முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கையின் மீது மக்களிலேயே அதிகம் பேராசை உடையவர்களாக நபியே இந்த யூதர்களைத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள். அதே போல இந்த முஷ்ரிக்குகளை, அதாவது எல்லா மக்களை பார்க்கிறோம், குறிப்பாக முஷ்ரிக்குகளை விட இந்த யூதர்கள் தான் அதிகமாக உலக பேராசை உடையவர்கள். அதனாலதான் வட்டி வாங்குவார்கள், ஏமாற்றுவார்கள், பொய் சொல்வார்கள், எல்லா விதமான மோசடிகளையும் அவர்கள் செய்வதற்கு தயார் உள்ளவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த ஆசை சாதாரண ஆசை இல்லை, அவர்களில் ஒவ்வொருவனும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ், ஆயிரம் வருஷம் வரைக்கும் நான் உலகத்தில் இருக்கணும் அந்த மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு அல்லாஹ் சொல்றான். ஆயிரம் வருஷம் வாழ்ந்தால் என்ன, அப்படி அவன் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்க்கை கொடுக்கப்படுவது அவனை தண்டனையிலிருந்து பாதுகாத்து விடுமா, தண்டனையிலிருந்து அவனை தூரமாக்கி விடுமா? அவர்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் நன்கு கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். சரி, அடுத்து இன்னொரு விஷயத்தின் பக்கம் அந்த யூதர்களுடைய கவனம் திரும்புகிறது. இப்படிலாம் அல்லாஹ் சொல்ல 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 ரசூல் சல்லாலைத்திடம் கூப்பிட்டு ஓதி அவர்களுக்கு காட்ட காட்ட, என்னடா அது, நம்ம எந்த பக்கமும் நவர முடியலையே, எங்க நவந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பதிலை இறக்கி நம்மை நகர முடியாமல் ஆக்கி விடுகின்றானே அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த சத்தியத்தை மறுப்பதற்கு திட்டமிட்டு ஆலோசனை நடத்துவாங்க. இப்படி ஏற்பதற்கு அவர்கள் முயற்சிப்பதற்கு பதிலாக மறுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி அவங்க முயற்சி செஞ்சப்ப, சரி எப்படிதான் நாளைக்கு போய் மறுக்கிறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு, சரி நாளைக்கு போய் கேட்போம். சரி, இப்ப இந்த உங்கள்கிட்ட ஒருத்தர் வர்றாருன்னு சொல்றீங்களே, ஒரு வானவர், இந்த குரானை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் வர்றாருன்னு சொல்றீங்களே, அவர் யார், அந்த மாணவருடைய பேரை சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப அவரு என்ன பேர் சொல்றாருன்னு பார்த்துட்டு அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஏற்பாடு பண்ணுவோம். அப்ப அதாவது ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க யாரு அப்படின்னா முந்தைய நபிமார்களுக்கு வஹியை கொண்டு வந்தவங்க. அதே போல அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வஹியை மறுத்த காஃபிர்களுக்கு வேதனையே அல்லாஹ் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் இறக்கி வைத்தான். அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, இவர் கண்டிப்பா ஜிப்ரயீல் அப்படி சொன்னா இவர் வேணும், இந்த மலக்க சேஞ்ச் பண்ணிடுங்க நாங்க நம்பிக்கை கொள்றோம். என்ன கொழுப்பு பார்த்தீங்களா, எப்படி முதல்ல பிரச்சனை என்ன, இந்த முகம்மது எங்க வம்சத்துல வந்திருந்தாருன்னா நாங்க ஈமான் கொண்டிருப்போம். இவர் பனு இஸ்மாயில போயிட்டதுனால நாங்க ஈமான் கொள்ள மாட்டோம், பனு இஸ்ஹாக்ல இருந்திருந்தா நாங்க ஈமான் கொண்டிருப்போம் சொன்னாங்க. இப்ப பிரச்சனை என்ன, பிரச்சனை யாரு, ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சனை ஆயிடுச்சு. இவங்களை மாத்திட்டா நாங்க நம்பிக்கை கொள்வோம் சொல்லி இன்னால் இல்லாஹியோ இன்னா இலேஹி ராஜிஊன் அல்லாஹ் கேக்குறான். قل من كان عدوا لجبريل فإنه نزله على قلبك بإذن الله مصدقا لما بين يديه وهدى وبشرى للمؤمنين من كان عدوا لله وملائكته ورسله وجبريل وميكائيل فإن الله عدو للكافرين ولقد أنزلنا إليك آيات بينات وما يكفر بها إلا الفاسقون. அல்லாஹ் சொல்கிறார் ஜிப்ரயீலை உங்களுக்கு பிடிக்கவில்லையா, ஏன்பா பிடிக்கல, அவர் என்ன செய்தார், அவர் விருப்பத்திற்கு இந்த வேதத்தை இறக்கி வைத்தார் இல்லையே, அவரோ நபியே உங்களது உள்ளத்தில் அல்லாஹ்வின் விருப்பப்படி இல்லை அல்லாஹ்வின் நாட்டப்படி இந்த குர்ஆனை உங்களது உள்ளத்திலே இறக்கி வைத்திருக்கிறார். சரி, அப்படி இறக்கின இந்த தௌராத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இறக்கிய இந்த குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களது வேதத்தில் உள்ள தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கேயாவது குர்ஆன்ல தௌராத்து பொய்னு சொல்லப்பட்டிருக்கா, தௌராத்தை நேர்வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்வாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமா அல்லாஹ் பேசுறது யாரை பற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, தௌராத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இப்படி உண்மையை உங்களது வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதத்தை அல்லவா அந்த ஜிப்ரயீல் உங்களது நபியினுடைய உள்ளத்தில் இறக்கி வைத்திருக்கிறார், நீங்கள் ஏன் ஜிப்ரயீலை எதிர்க்க வேண்டும், ஜிப்ரயீலை பகைக்க வேண்டும். இது நேர்வழி காட்டக்கூடியது, மூமின்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியது. ஆனா அந்த காசுகள் உறுதியா இருந்துட்டார், ஜிப்ரயீலை மாத்தினாதான் நாங்கள் ஈமான் கொள்வோம் சொல்லி. எப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் பாருங்க. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், அப்படியா நீங்கள் இப்ப அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, இப்ப அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஒருவர் ஒன்றை செய்யும் போது அவரை எதிர்த்தால் பகைத்தால் அல்லாஹ்வை பகைப்பது, புரியல புரியல. இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை ஒருத்தர் சொல்றார், அப்ப அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர் சொன்னார் என்பதற்காக அவர்கிட்ட ஒருத்தர் சண்டைக்கு போனா, இப்ப இவர் யாருக்கு சண்டைக்கு போறாரு, அல்லாஹ்ட்ட சண்டை, இவர் அல்லாஹ்வை பகைக்கிறார், புரியல, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். யார் அல்லாஹுவிற்கு விரோதியாக எதிரியாக மாறுகிறானோ, மலக்குகளுக்கு எதிரியாக மாறுகிறானோ, ரசூலுகளுக்கு எதிரியாக மாறுகிறானோ, ஜிப்ரீலுக்கும் மீகாலுக்கும் யார் எதிரியாக மாறுகிறானோ, அப்படிப்பட்ட அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹும் எதிரிதான். இப்ப கவனமா கேளுங்க, அந்த யூதர்கள் அல்லாஹை எதிர்க்கல, ஏனைய மற்ற ரசூல்மார்களையும் அவங்களையும் எதிர்க்கல, மற்ற மாணவர்களையும் எதிர்க்கல, அவங்க எதிர்க்கிறது யார, இந்த ஜிப்ரீல் வேணா மீகால் வேணும், இந்த ரெண்டு பேரை தவிர வேற யார வேணாலும் நீங்க வந்து வகைய கொண்டு வர சொல்லுங்க நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, நீ ஜிப்ரீலை எதிர்த்தால் அல்லாஹ்வை எதிர்த்தவன், நீ மலக்குகளிலே ஒருவராகிய ஜிப்ரீலை நீங்கள் பகைத்தால் எல்லா மலக்குகளையும் பகைப்பதை போன்றுதான். அப்ப இந்த ரசூலை நீங்கள் பகைத்தால் எல்லா ரசூலையும் நீங்க பகைத்த மாதிரிதான், புரியுதா. அப்ப சத்தியத்தை கொண்டு வந்த ஒருத்தரை மறுத்தால் அதை கொண்டு வந்த முன்னால் உள்ள எல்லோரையும் மறுத்தது போன்றுதான். அப்ப யார் அல்லாஹ்விற்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் குறிப்பாக ஜிப்ரீலுக்கும் மீகாலுக்கும் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தகைய காஃபிர்களுக்கு அல்லாஹும் எதிரிதான். ولقد انزلنا اليك ايات بينات وما يكفر بها الا الفاسقون. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அடிப்படையை சொல்கிறான். என்ன அடிப்படை? நபியே, இப்படி தெளிவான அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்திருக்கிறோம், மேலும் இறக்கிக் கொண்டே இருக்கும். ஆனா யார் ஃபிஸ்க், அதாவது பாவம் செய்ய வேண்டும் என்ற பாவிகளாக இருக்கிறார்களோ அந்த பாவிகள் இதை மறுப்பார்கள். யாருடைய உள்ளத்திலே நன்மை இருக்குமோ, மன தூய்மை இருக்குமோ, நல்லொழுக்கம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அடிபணிந்து விடுவார்கள். அப்ப யார் இந்த குர்ஆனை, இந்த சத்திய வேதத்தை, இஸ்லாமை மறுப்பார்கள் என்றால் யாருடைய உள்ளத்திலே சொல்லுங்க, பாவத்தினுடைய நாட்டம் வேறொன்று இருக்கிறதோ, ஆபாசங்கள், அசிங்கங்கள், இன்னும் பலவிதமான பாவங்கள், அந்த மாதிரி பாவத்தினுடைய அந்த இச்சை, அந்த பாவத்தினுடைய நாட்டம் உள்ளவர்கள் தான் இந்த சத்தியத்தை மறுப்பார்கள். அவர் நல்லவர்கள் இந்த விஷயத்தை மறுக்க மாட்டார்கள். அவரது பரீக்கும் அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதற்குண்டான ஆதாரத்தை சொல்றாங்க. ஏன் நான் இப்படி சொல்றேன், பாவிகள் இதை மறுப்பார்கள் என்று இதுக்கு முன்னாடி பல ஒப்பந்தங்களை நாம் அவர்களிடத்தில் செய்திருக்கிறோம். அந்த இஸ்ரவேலர்களிடத்தில் பல ஒப்பந்தங்களை நாம் செய்திருக்கிறோம். ஆனால் அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் அவர்கள் ஒரு பெரும் கூட்டம் நிராகரித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்களில் அதிகமானவர்கள் அதை நம்பிக்கை கொள்ளவே இல்லை. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய உண்மையான, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தௌராத் இன்ஜிலை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதர் வந்தபோது அவர்களிலே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய வேதமாகி இந்த குர்ஆனை புறக்கணித்தார்கள், தூக்கி எறிந்து விட்டார்கள், தங்களது முதுகுகளுக்கு பின்னால் இருந்தார்கள். இதை அவர்கள் அறியவே மாட்டார்களை அறியாதவர்களை போன்று. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். அப்ப நீங்க கொண்டு வந்தது ஒரு புதிய வேதத்தை அல்ல, எந்த அதாவது தௌராத் இன்ஜீலிலே அல்லாஹ்வுடைய தூதுவத்தினுடைய தொழுகையினுடைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அதே செய்திகளை விவரித்து சொல்லக்கூடிய குரானைத்தான் நீங்கள் கொண்டு வந்தீர்கள். அப்ப அந்த குரானை நீங்கள் இவர்களுக்கு ஓதி காட்டும் பொழுது இவர்கள் இதை புறக்கணித்தார்கள் என்றால் இப்போது என்ன பொருள்? இவர்கள் இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் முதுகுகளுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார்கள். அப்ப இவர்களுடைய முன்னோர்களுக்கு என்ன தண்டனையோ, என்ன ஒரு எச்சரிக்கை சொல்லப்பட்டதோ அதே எச்சரிக்கை இவர்களுக்கும் பொருந்தும். அப்ப இதுவரைக்கும் பார்த்த வசனங்களிலே நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்தால் நமக்கு சில விஷயங்கள் நன்றாக புரியவரும். ஒன்று என்ன, இந்த மார்க்கத்திலே யாராக இருந்தாலும் சரி, அதில் சொல்லப்பட்ட சத்தியங்களை, இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒன்று மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். இஹ்லாஸ், அழுக்கு இருக்கக்கூடாது, பாவ அழுக்குகள் இருக்கக்கூடாது. அதிலிருந்து தன்னை சுத்தப்படுத்த நாடும் போதுதான் ஈமான் அங்கே உள்ளே வரும், அல்லாஹ்வுடைய தீனுக்கு கட்டுப்பட முடியும். இரண்டாவது, பொறாமை இருக்கக்கூடாது. யார் சொன்னாலும் சரி, அது சத்தியமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்க இயக்கம் சொன்னாதான், எங்க கூட்டம் சொன்னாதான், எங்க ஆலிம் சொன்னாதான், அப்படியே இருந்தால் அது அங்கே பொறாமை. யூத கிறிஸ்தவர்களுடைய நிலைக்கு ஒப்பாகும். அவர்கள் என்ன சொன்னார்கள், எங்க இனத்தில் வரல, இல்லை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது, கிறிஸ்தவர்கள் அப்படி சொன்னார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குமேனால் சத்தியத்தின் பக்கம் அவர்கள் சேர முடியாது. இப்ப பாருங்க, அப்படித்தான் இன்றைக்கு நமது முஸ்லிம்களுடைய அந்த மக்கள் ஜமாத்தை ஆக்கிவிட்டார்கள். கூட்டமா பிரிச்சு, இயக்கமா பிரிச்சு, பிரிவா பிரிச்சு, பல மாதிரி பிரிச்சு, இப்ப ஒவ்வொருத்தரும் எங்க ஆளும் சொன்னா நாங்க ஏத்து ஆதாரம்லாம் போயிருச்சு. இப்ப ஆதாரமாவே இருந்தாலும் கூட எங்க ஆளும் அதை சொல்லணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிலை எனக்கும் வரக்கூடாது, உங்களுக்கும் வரக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பான். யாராக இருந்தாலும் அவர்கள் குர்ஆனிலிருந்து, சுன்னாவிலிருந்து, கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்களின் அந்த வாழ்வியலிலிருந்து நமக்கு ஆதாரம் சொன்னால் அவர்கள் தான். நமக்கு இயக்கமோ அல்லது ஜமாத்துகளுடைய மனிதர்கள் இவர்களை வைத்துக் கொண்ட இந்த பெயர்களோ அல்லது வேறு எதுவுமே நமக்கு முக்கியம் அல்ல. நமக்கு எது முக்கியம்? குர்ஆன் சுன்னா. அதுதான் நாம் நேசிப்பதற்கும் நாம் பகைத்துக் கொள்வதற்கும் உண்டான அடிப்படை. யார் இதை நேசிக்கிறார்களோ, யார் இதை சொல்கிறார்களோ அவர்கள் நமக்கு வழிகாட்டி, யார் இதிலிருந்து நம்மை திருப்புகிறார்களோ, இதிலிருந்து நம்மை வழிகெடுக்கிறார்களோ அவர்களிலிருந்து நாமும் விலகிவிடுவோம். அவ்வளவுதான். யார் சொன்னாலும் சரி, இதை இன்னும் தூய்மையா ரகிமகுல்லா ரொம்ப தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள். இப்ப ஒருத்தர் பேர் நல்ல அழகான பேர் வச்சுக்கிறாரு ஜமாத்துக்கு, ஆனா சொல்றதெல்லாம் தவறான விஷயமா இருக்கு. பிரயோஜனப்படுமா? பிரயோஜனப்படும். அப்ப நமக்கு வந்து நம்முடைய ஜமாத்து, நம்முடைய குரூப், நம்ம ஆலிம் என்றெல்லாம் நாம் வந்து தனித்து வைத்துக் கொண்டு மற்றவர்கள் சொல்லுகின்ற அந்த உண்மைகளை நிராகரிக்கக்கூடிய அந்த நிலை இருக்குமே ஆனால் அது யூத கிறிஸ்தவர்களுடைய நிலையாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப பொறாமையும் நாம் படக்கூடாது. இப்ப எப்படி ஒருத்தர் ஒரு நன்மையா மூண்டி செஞ்சிட்டாருன்னு சொன்னா அவர் எப்படி நமக்கு முந்தி அதை செய்யலாம்? அதுக்காக வேண்டி அதை விமர்சனம் பண்றோம், அதுக்காக வேண்டி அதை விமர்சனம் பண்றது. இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் கூட நாம் சமுதாயத்திலே பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் பொறாமையின் காரணமாக ஏற்படக்கூடியது. அடுத்து மூன்றாவது என்ன, இந்த தீனை நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு பின்பற்ற வேண்டும். நமக்கு பிடித்தா ஏற்றுகிறது, பிடிக்கலனா விட்டுகிறது. இதுவும் யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய குணம். ஒரு உண்மையான முஸ்லிம் எப்போதுமே அல்லாஹ்வுக்கு பணிந்தவனாக இருக்க வேண்டும். அப்படி பணியும் பொழுது சில சட்டங்கள் நஃப்ஸுக்கு விருப்பமாக இருக்கும், சில சட்டங்கள் நஃப்ஸுக்கு சுமையாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அல்லாஹ்விற்கு பணிய வைப்பதுதான் நமது கடமை. அப்ப இந்த முக்கியமான விஷயங்களை இன்று படித்த வசனங்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். தெரிந்து கொண்ட இந்த நல்ல விஷயங்களின்படி செயல்படுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. நமது பாவங்களை விட்டு நம்மை தூரப்படுத்துவானாக, நமது பாவங்களிலிருந்து நம்மை கழுவுவானாக, நம்மை மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய வேதத்தை அதை மாற்றாமல் புரட்டாமல் அதிலே குதர்க்கம் தர்க்கம் செய்யாமல் பின்பற்றிய நல்ல மூமின்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலிவரக்கும் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.